லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெற உள்ளன: மகிழ்வின் மந்திரம், திருத்தந்தையின் புதன் மறை கல்வி உரை, திருத்தந்தையர் வரலாறு மற்றும் செய்திகள். மகிழ்வின் மந்திரம் வாக்களிக்கப்பட்டிருப்பது கற்பனையை தாண்டியது.
நம் ஆண்டவர் இயேசு மற்றும் புனித பவுல் அவர்களின் திருமணம் பற்றிய படிப்பினைகள் தற்செயலாக அல்ல, மாறாக நமது மனித இருப்பின் இறுதி மற்றும் உறுதியான பரிமாணத்தின் பின்னணியில் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த படிப்பினையின் வளத்தை நாம் கட்டாயமாக மீண்டும் கண்டறிய வேண்டும். இந்த படிப்பினைகளுக்கு செய்முடுப்பதன் வழியாக திருமணமான தம்பதிகள் தங்கள் வாழ்க்கை பயணத்தின் ஆழமான அர்த்தத்தை கண்டுகொள்வார்கள். இந்த திருத்தூத அறிவுரை மடலில் அடிக்கடி குறிப்பிட்டுள்ளது போல், எந்த குடும்பமும் வானுலகில் இருந்து முழுமையாக உருவாகி வரவில்லை. மாறாக குடும்பங்கள் தொடர்ந்து வளர்ந்து அன்பு கூறும் திறனில் முதிர்ச்சியடைய வேண்டும். மூவரு கடவுளின் முழு ஒன்றிப்பு, கிறிஸ்துவுக்கும் அவருடைய திரு அவைக்கும் இடையே நிலவும் ஆழமான ஒன்றிப்பு, நாசரேத்தின் அன்பு சமுதாயமாகிய திருக்குடும்பம் மற்றும் வானுலக புனிதர்களிடையே நிலவும் தூய உடன்பிறந்த நிலை ஆகியவற்றால் பிறந்த ஒரு முடிவற்ற அழைப்பாகும் இது. இவ்வாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தன் அன்பின் மகிழ்வு திருத்தூத அறிவுரை மடலை நிறைவு செய்துள்ளார்.
மறைக்கல்வி உரை. புனித யோசேப்பு அர்த்தமுள்ள மனித உறவுகளுக்கு முன்மாதிரிகை.
அன்பு இதயங்களே, புனித யோசேப்பு உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டதன் 150 ஆண்டின் நிறைவாக திரு அவையில் சிறப்பிக்கப்பட்டு வரும் புனித யோசேப்பு ஆண்டு வருகிற டிசம்பர் 8 நிறைவடைகின்றது. இந்த யோசேப்பு ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 17 புதன் மறைக்கல்வி உரையில் புனித யோசேப்பு பற்றிய புதிய பகுதி ஒன்றை துவக்கினார். அதைத் தொடர்ந்து திருத்தந்தை நவம்பர் 24 இப்புதன் காலையில் மீட்பு வரலாற்றில் புனித யோசேப்பின் பங்கு என்ற தலைப்பில் தன் மறைக்கல்வி உரையை வழங்கினார். கிறிஸ்துமஸ் காலம் அண்மித்து வருவதால் ரோம் நகருக்கு வருகின்ற சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் திருத்தந்தையின் புதன் மறைக்கல்வி உரைகளில் கலந்து கொள்ளும் மக்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகின்றன. இப்புதன் காலையில் முதலில் வத்திக்கானின் புனித பேதுரு பெருங்கோவிலுக்கு சென்று அங்கு அமர்ந்திருந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆசீர் வழங்கிய பின்னர் வத்திக்கானின் திருத்தந்தை புனித ஆறாம் பவுல் அரங்கத்தில் அமர்ந்திருந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு மறைக்கல்வி உரை வழங்கச் சென்றார் திருத்தந்தை பிரான்சிஸ் அந்நிகழ்வில் முதலில் மத்தேயு நற்செய்தியின் முதல் பிரிவிலிருந்து இயேசுவின் மூதாதையர் அட்டவணை பல்வேறு மொழிகளில் வாசிக்கப்பட்டது.
Gesù nei Vangeli è indicato come figlio di Giuseppe e figlio del carpentieri. Gli evangelisti Matteo e Luca, narrando l'infanzia di Gesù, danno spazio al ruolo di Giuseppe. Entrambi compongono una genealogia per evidenziare la storicità di Gesù.
அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, கடந்த வாரம் நம் புதன் மறைக்கல்வி உரையில் புனித யோசேப்பு குறித்த புதிய பகுதி ஒன்றை துவக்கினோம். அதன் தொடர்ச்சியாக மீட்பு வரலாற்றில் புனித யோசேப்பின் பங்கு குறித்து இன்று சிந்திப்போம். நற்செய்திகளில் இயேசு யோசேப்பின் மகனாகவும் தச்சருடைய மகனாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றார். இயேசுவின் குழந்தை பருவத்தை விவரிக்கும் நற்செய்தியாளர்கள் மத்தேயும் லூக்காவும் அதில் யோசேப்பின் பங்கிற்கு இடமளித்துள்ளனர். இவ்விரு நற்செய்திகளில் வழங்கப்பட்டுள்ள இயேசுவின் மூதாதையர் அட்டவணைகளில் இயேசு யோசேப்பின் மகனாக குறிக்கப்படுகின்றார். அதே நேரம் யோசேப்பு இயேசுவின் உயிரியல் தந்தை இல்லை என்பதும் உறுதி செய்யப்படுகின்றது. இருந்தபோதிலும் யோசேப்பு இயேசுவிடம் உண்மையான தந்தைமை பண்பை செயல்படுத்துகின்றார். யோசேப்பு சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் உள்ளவராக தெரிகின்ற போதிலும் இவர் மீட்பு வரலாறு, கடவுளின் வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேறுவது ஆகியவற்றின் மையமாக உண்மையிலேயே இருக்கின்றார். எனவே நாமும் நற்செய்தியின் மீட்பளிக்கும் செய்தியை பரப்புவதற்கு நம் பங்கு எவ்வளவு சிறிய அளவில் இருந்தாலும் அப்பணியை ஆற்ற நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதையும், சமுதாயத்தின் விளிம்பு நிலையில் உள்ளவர்களும் கடவுளின் மீட்பு திட்டத்தில் ஒரு சிறப்பு பங்கை கொண்டிருக்கின்றனர் என்பதையும் இது நினைவுபடுத்துகின்றது.
நற்செய்தியாளர் லூக்கா புனித யோசேப்புவை இயேசு மற்றும் மரியாவின் பாதுகாவலராக சித்தரிக்கின்றார். அதுபோலவே வரலாற்றில் கிறிஸ்துவின் மறையுடலாம் திரு அவை தொடர்ந்து இருப்பதற்கு புனித யோசேப்பு உலகளாவிய திரு அவையின் பாதுகாவலராக தன் பங்கை ஆற்றி வருகின்றார். மேலும் நமக்கு முன்னும் நமக்கு பின்னும் தொடரும் மனித பிணைப்புகளின் முக்கியத்துவத்தை பல நேரங்களில் காயப்பட்டுள்ள நம் உலகிற்கு புனித யோசேப்பின் மூதாதையர் அட்டவணை நினைவுபடுத்துகின்றது. இந்த மனித பிணைப்புகளை உறுதிப்படுத்தவும் உடன்பிறப்பு உணர்வோடு ஆற்றுகின்ற பிறரன்பு பணிகள் வழியாக நலிவுற்ற நம் சகோதரர் சகோதரிகளை பாதுகாக்கவும் வழிவகைகளை தேடும்போது புனித யோசேப்பு நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்றார் என்பதில் நம்பிக்கை வைப்போம். மற்றும் கடவுளின் மீட்பு திட்டத்தில் அப்புனிதரது தாழ்மையான மற்றும் உண்மையான பங்கை பின்பற்றுவோம்.
இவ்வாறு மீட்பு வரலாற்றில் புனித யோசேப்பின் பங்கு பற்றி எடுத்துரைத்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், தனிமையில் வாடுவோர் புனித யோசேப்பு அவர்களை ஒரு நண்பராக, ஆதரவளிப்பவராக, உடன் இருப்பவராக நோக்கலாம் என்று கூறி புனித யோசேப்பிடம் ஜெபித்து தன் மறைக்கல்வி உரையை நிறைவு செய்தார்.
Cari fratelli e sorelle, penso a tante persone che fanno fatica a ritrovare dei legami significativi nella loro vita e proprio per questo arrancano, si sentono soli, non hanno la forza e il coraggio di andare avanti.
பின்னர் இம்மறைக்கல்வி உரையில் பங்கு கொண்ட வயது முதிர்ந்தோர், நோயாளிகள், புதுமண தம்பதியர், இளையோர் உள்ளிட்ட அனைவர் மீதும் அவர்களின் குடும்பங்களின் மீதும் கிறிஸ்துவின் அமைதியும் மகிழ்ச்சியும் நிரம்புமாறு ஜெபித்து தன் அப்போஸ்தலிக்க ஆசிரியையும் அளித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ்.
Domine vobiscum
et cum spiritu tuo
sit nomen Domini benedictum
ex usque in saeculum
aiutorium nostrum in nomine Domini
qui fecit caelum et terram.
Benedicat vos omnipotens Deus, Pater et Filius et Spiritus Sanctus. Amen.
திருத்தந்தையர் வரலாறு. திருத்தந்தை இரண்டாம் கலிஸ்து.
ரோமை ராஜபூபனே நமோ நமோ, ரோமை ராஜபூபனே நமோ நமோ, திருச்சபையின் தலைவராக ஜெனித்த மாதவ.
திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கலுக்கு பின் இரண்டாம் ஜெலாசியஸ் என்பவர் 1118 தேர்ந்தெடுக்கப்பட்டதும் உடனே பேரரசர் ஐந்தாம் ஹென்றிக்கு ஆதரவான இத்தாலிய துருப்புக்கள் அவரை சிறைப்பிடித்ததும் மக்களால் விடுவிக்கப்பட்டு இத்தாலியன் கயத்தாவுக்கு தப்பி ஓடியதும் அங்குதான் திருத்தந்தையாக பொறுப்பேற்றதும் கண்டோம். இதற்கிடையில் பேரரசர் ஐந்தாம் ஹென்றி 8 கிரகரி என்ற பெயருடன் ஒருவரை திருத்தந்தையாக நியமித்ததும் 1119 ஜனவரியில், அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓராண்டிலேயே, திருத்தந்தை இரண்டாம் ஜெலாசியஸ் அவர்கள் பிரான்சின் குளூனி என்னும் இடத்தின் துறவு மடத்தில் உயிரிழந்ததும் நாம் கடந்த வாரம் இதே நிகழ்ச்சியில் அறிந்தவை. இப்போது அதற்கு அடுத்து வந்த திருத்தந்தை இரண்டாம் கலிஸ்துஸ் அவர்கள் குறித்து நோக்குவோம்.
திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வியனேயின் பேராயர் குயிதோ அவர்கள் புகழ்வாய்ந்த பிரபு குடும்பத்தைச் சார்ந்தவர். இவரின் பெற்றோர் வழியாக இவருக்கு ஐரோப்பாவின் அரச பரம்பரையிலும் உறவினர்கள் இருந்தனர். இவரின் சகோதரர் ஹூகும் பிரான்சின் பெசாங்கோவின் பேராயராக இருந்தார். புதிய திருத்தந்தை பேராயராக இருந்தபோது திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கல் அவர்களால் பிரான்சிற்கான திருப்பிட தூதுவராகவும் நியமிக்கப்பட்டார். பேரரசர் ஐந்தாம் ஹென்றி எவ்வாறு திருத்தந்தை இரண்டாம் பாஸ்கலை கட்டாயப்படுத்தி, கொடுமைப்படுத்தி, பல உரிமைகளை தக்க வைக்கும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வைத்தார் என்பதை இரு வாரங்களுக்கு முன்னால் இத்தொடரில் நாம் கண்டோம். அந்த சமயத்தில் அந்த ஒப்பந்தத்திற்கு எதிராக பிரான்சில் தலைமை தாங்கி போராட்டங்களை நடத்தியவர் பேராயர் குய்தோ. பிரான்சில் ஆயர் பேரவையை கூட்டி பேரரசரை திரு அவையிலிருந்து விலக்கி வைப்பதாக அறிவித்து அவ்வறிவிப்பை ரோம் நகருக்கு அனுப்பி வைத்ததும் பேராயர் குய்தோவே ஆகும்.
திருத்தந்தை இரண்டாம் கலிஸ்துஸ் பொறுப்பேற்ற சிறிது காலத்திலேயே எதிர் திருத்தந்தை 8 கிரகரிக்கு தான் அளித்து வந்த ஆதரவை பேரரசர் விலக்கி வந்ததால் பேரரசருக்கும் திருப்பிடத்துக்கும் இடையே அமைதியான உடன்பாடு ஏற்படும் என்ற நம்பிக்கை பிறந்தது. இக்காலகட்டத்தில், அதாவது 1119 ஜூன் மாதம் 8 பிரான்சின் துலூஸ் என்னுமிடத்திலும், அக்டோபரில் ரெய்ம்ஸிலும் ஆயர்பேரவைகளை கூட்டினார் பாப்பிரே 2 கலிஸ்துஸ். ரெய்ம்ஸில் கூடிய கூட்டத்தில் 400 மேற்பட்ட ஆயர்கள் மற்றும் துறவுமட அதிபர்களுடன் பிரான்ஸ் மன்னர் 4 லூயியும் கலந்து கொண்டார். இக்கூட்டத்தில்தான் திருத்தந்தையும் பேரரசர் 5 ஹென்ரியும் மௌசோன் என்னுமிடத்தில் தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்துவது என முடிவாகியது.
இருதரப்பிலும் ஒப்புதல் பெறப்பெற்று திருத்தந்தை 2 கலிஸ்துஸ் அவர்கள் மோசோன் நோக்கி பயணமானார். இதற்கிடையில் மோசோன் வந்த பேரரசர் 5 ஹென்றி ஏற்கனவே ஏற்றுக்கொண்டபடி தனியாக வரவில்லை. 30,000 படை வீரர்களுடன் அங்கு வந்து முகாமிட்டிருந்தார். ஏற்கனவே திருத்தந்தை 2 பாஸ்கலை சிறைப்பிடித்து அநியாய ஒப்பந்தத்தில் கையெழுத்து வாங்கிய இந்த பேரரசரின் இச்செயல் கண்டு அஞ்சிய திருத்தந்தை மோசோன் செல்லாமல் பாதி வழியிலேயே ரெய்ம்ஸ் திரும்பிவிட்டார். இங்கிருந்த ஆயர் பேரவையின் முன்னிலையில் பேரரசரும் அவரால் நியமிக்கப்பட்டிருந்த எதிர்திருத்தந்தை 8 கிரகரியும் திரு அவையிலிருந்து விலக்கி வைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது.
1120 ஜூன் மாதம் 3 ரோம் நகருக்குள் நுழைந்த திருத்தந்தை 2 கலிஸ்துஸ் அவர்கள் மீண்டும் பேரரசருடன் அமைதி உடன்படிக்கை ஏற்படுத்த விரும்பி 3 கருதினால்கள் கொண்ட குழுவை ஜெர்மனிக்கு அனுப்பினார். ஒரு ஒப்பந்தம் 1122 செப்டம்பர் 23 இருதரப்பினரிடையே ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த ஒப்பந்தம் வழி ஆயர் நியமனங்களில் பேரரசரின் தலையீடு குறைக்கப்பட்டது. அதாவது, ஜெர்மனியில் ஆயர் நியமனங்களில் தன் விருப்பம்தான் செயல்பட வேண்டும் என்ற பேரரசரின் விருப்பம் மட்டும் தக்க வைக்கப்பட்டது. ஏனைய இடங்களில் திருத்தந்தையின் விருப்பமே முதன்மை பெற்றதாக மாறியது. ஓரளவு அமைதி திரும்பிய சூழலில் திருத்தந்தை ரோம் நகரையும் புனித பேதுரு பெருங்கோவிலையும் அழகுபடுத்தும் பணியில் தன் முழு கவனத்தையும் செலுத்தினார். 1124 டிசம்பர் மாதம் 13 காலமானார் திருத்தந்தை 2 கலிஸ்துஸ்.
தன் திருத்தந்தை பொறுப்பின் 5 பல்வேறு வழிகளில் போராடி திரு அவையின் சில உரிமைகளை பெற்றுத்தந்த பிரான்ஸ் நாட்டைச் சார்ந்த திருத்தந்தை 2 கலிஸ்துஸுக்கு பின் பொறுப்பேற்றார் திரு அவையின் 163 திருத்தந்தையாகிய 2 ஹோனாரியூஸ். இவர் குறித்து வரும் வாரம் காண்போம்.
மரியின் துணைவரே, எங்கள் சூசை தந்தையே, அன்பு நெறியிலே நின்று குடும்ப வாழ்வினை கோவிலாக்கிய எங்கள் பாதுகாவலே.
திருத்தந்தை 2 கலிஸ்துஸ் பற்றி இன்றைய திருத்தந்தையர் வரலாறு நிகழ்ச்சியில் உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
நற்செய்தியின் மகிழ்வு என்று பொருள்படும் எவஞ்சேலியி கௌதியம் என்ற தலைப்பில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் 2013 வெளியிட்ட முதல் திருத்தூது அறிவுரை மடலின் அறிமுக வரிகளை நவம்பர் 24 புதனன்று தன் ட்விட்டர் செய்தியாக வெளியிட்டுள்ளார். இயேசுவை சந்திக்கும் அனைவரது உள்ளங்களையும் வாழ்வையும் நற்செய்தியின் மகிழ்வு நிரப்புகிறது. அவர் வழங்கும் மீட்பை பெற்றுக்கொள்வோர் பாவம், துயரம், உள்மன வெறுமை மற்றும் தனிமையிலிருந்து விடுதலை பெறுகின்றனர் என்று அறிவுரை மடலில் பதிவாகியுள்ள அறிமுகச் சொற்கள் திருத்தந்தை வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் இடம்பெற்றிருந்தன. எவஞ்சலி கௌதியும் திருத்தூது அறிவுரை மடல் வெளியான 8ஆம் ஆண்டு நவம்பர் 24 இப்புதனன்று நிறைவு பெறுவதையொட்டி அத்திருத்தூது அறிவுரை மடலின் அறிமுக வரிகளை தன் ட்விட்டர் பதிவாக திருத்தந்தை வெளியிட்டுள்ளார். மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நவம்பர் 24 இப்புதனன்று தன் மறைக்கல்வி உரையை திருத்தந்தை புனித 6ஆம் பவுல் அரங்கத்தில் வழங்கச் செல்வதற்கு முன் இத்தாலியின் பல பகுதிகளிலிருந்து புனித பேதுரு பெருங்கோவிலில் கூடியிருந்த திருப்பயணிகளை தனியே சந்தித்து அவர்களை வாழ்த்தினார்.
உலகின் பல நாடுகளில் இளையோரின் கல்வி தொடர்புள்ள பணிகளை நிறைவேற்ற ஸ்கோலாஸ் என்ற பெயரில் இயங்கி வரும் ஒரு இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள ஒரு கருத்தரங்கில் கலந்து கொள்ளும் 71 இளையோர் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை நவம்பர் 25 இவ்வியாழன் மாலை 4 மணிக்கு சந்திக்கின்றனர் என்று இவ்வியக்கம் இப்புதனென்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. உலகின் 5 கண்டங்களின் 41 நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ள 71 இளையோர் ரோம் நகரில் அமைந்துள்ள மரியா மாட்டர் எக்லேசியே என்ற பன்னாட்டு பாப்பிரை கல்லூரியில் நவம்பர் 23 இச்செவ்வாய் முதல் 28 வருகிற ஞாயிறு முடிய ஸ்கோலாஸ் இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு கருத்தரங்கில் பங்கேற்று வருகின்றனர். இந்த கருத்தரங்கின் ஒரு முக்கிய நிகழ்வாக நவம்பர் 25 இவ்வியாழனன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை சந்திக்கும் இளையோர் கோவிட் பெருந்தொற்று தங்களில் ஏற்படுத்தியுள்ள தாக்கங்கள் குறித்தும் திருத்தந்தை வெளியிட்டுள்ள ஃப்ரெத்தலி தூத்தி திருமடலை அடிப்படையாக கொண்டு எவ்வாறு உலக நாடுகள் தங்கள் அரசியல் வாழ்வை அமைக்க முடியும் என்பது குறித்தும் பேசவிருக்கின்றனர் என்று ஸ்கோலாஸ் இயக்கத்தின் அறிக்கை கூறுகின்றது.
அமெரிக்க ஐக்கிய நாட்டின் விஸ்கான்சின் மாநிலத்தில் மில்வாக்கி நகரின் புறநகர் பகுதியில் நவம்பர் 21 கடந்த ஞாயிறு நடைபெற்ற தாக்குதலில் இறந்தோரை குறித்து தன் வேதனையையும் ஜபத்தையும் தெரிவித்து திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தந்திச் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். திருத்தந்தையின் பெயரால் திருப்பிடச் செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்கள் அனுப்பியுள்ள இந்த தந்தியில் இறந்தோரின் நிறை அமைதிக்காக ஜெபிக்கும் திருத்தந்தை தங்கள் உறவுகளை இழந்து துன்புறுவோருடன் தன் அருகாமையையும் வெளிப்படுத்தியுள்ளார் என்று கூறியுள்ளார். இந்த வன்முறை நிகழ்வால் பாதிக்கப்பட்டுள்ள அனைவரும் தீமையை நன்மையால் வெல்வதற்கு தேவையான மன உறுதியை பெறுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் தொடர்ந்து ஜெபித்து வருவதாக தன் தந்தி செய்தி வழியே கூறியுள்ளார். நவம்பர் 21 ஞாயிறு பிற்பகலில் மில்வாக்கி நகரின் வாகேஷா புறநகர் பகுதியில் கிறிஸ்துமஸ் காலத்தின் ஆரம்பத்தை கொண்டாடும் வண்ணம் நடைபெற்ற ஒரு அணிவகுப்பில் கலந்து கொண்டோர் நடுவே ஒருவர் தன் வாகனத்தை ஓட்டிச் சென்றதால் 5 பேர் இறந்தனர், 48 பேர் காயமுற்றனர்.
நவம்பர் 21 கடந்த ஞாயிறு முதல் 28 வருகிற ஞாயிறு முடிய மெக்சிகோ நகரில் நடைபெறும் திரு அவை பேரவைக்கு ஆயர்கள் பேராயத்தின் தலைவரும் லத்தீன் அமெரிக்க பணிகளுக்கென உருவாக்கப்பட்டுள்ள திருப்பிட அவையின் தலைவருமான கர்தினால் மார்க் கூலே அவர்கள் செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். உலக ஆயர்கள் மாமன்ற தயாரிப்புகளின் ஒரு பகுதியாக நடைபெறும் இந்த பேரவை வழியே கத்தோலிக்க திரு அவை மீண்டும் மக்களுக்கு செய்முடுக்கவும் தெளிந்து தெரிவு செய்யவும் கற்றுக்கொள்ளும் வாய்ப்பை பெற்றுள்ளது என்று கர்தினால் உலே அவர்கள் தன் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். லத்தீன் அமெரிக்க நாடுகளில் கிறிஸ்துவ நம்பிக்கை வெகு சக்தி வாய்ந்ததாக திகழ்வதன் காரணமாக தென்னமெரிக்க கண்டத்தை எதிர்நோக்கின் கண்டம் என்று அழைப்பது பொருத்தமானது என்பதையும் கர்தினால் உலே அவர்கள் தன் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். லத்தீன் அமெரிக்கா மற்றும் கரீபியன் பகுதியின் பேரவை நவம்பர் 21 ஞாயிறன்று துவங்கியது.
பிரான்ஸ் நாட்டின் லூர்து நகரில் அன்னை மரியாவின் காட்சிகளை காணும் பேறு பெற்ற புனித பெர்னதத் அவர்களின் திருப்பொருட்கள் 2022 பிரித்தானியாவின் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் வேல்ஸ் பகுதிகளில் மக்களின் வணக்கத்திற்காக எடுத்துச் செல்லப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்ற வாரம் இங்கிலாந்து மற்றும் வேல்ஸ் ஆயர்கள் மேற்கொண்ட ஆண்டு கூட்டத்தின் இறுதியில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்று கூறிய இந்த ஆயர் பேரவையின் செயலர் கிறிஸ்டபர் தாமஸ் அவர்கள் 2009 லிஸ்யூ நகரின் புனித குழந்தை தெரேசாவின் திருப்பொருட்கள் மக்கள் பார்வைக்கு கொண்டு செல்லப்பட்ட வேளையில் 250,000 அதிகமான மக்கள் அவற்றை கண்டனர் என்பதையும் நினைவு கூர்ந்தார். அண்மைய 2 ஆண்டுகளாக புனித தலங்களுக்கு மக்கள் செல்லும் திருப்பயணங்கள் கோவிட் பெருந்தொற்றினால் தடைப்பட்டதை சுட்டிக்காட்டிய தாமஸ் அவர்கள் தற்போது லூர்து நகர் திருத்தலத்திற்கு செல்ல இயலாத மக்களை தேடி புனித பெர்னதத் வருவது சிறந்ததொரு தருணம் என்று குறிப்பிட்டார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ் ஒலிபரப்பு நிறைவடைகின்றது. உங்கள் செய்மடுத்தலுக்கு நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.